நமஸ்காரம். நம் நாடு மதச்சார்பற்ற நாடு. அரசியல் சாசன சட்டத்தின்படி எந்த மதத்துக்கும் முன்னுரிமை இல்லை. எல்லா மதங்களும் சமமாகவே நடத்தப்படும். அரசாங்கத்தை பொறுத்தவரை அனைவரும் சமமாக நடத்தப்படுவர். இப்படிதான் சட்டம் கூறுகிறது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம், நிறைய மதங்கள் உள்ளன. அனைத்துமே சம உரிமையோட, கொடுத்தாலும் சமமாக, நிறுத்தினாலும் சமமாக, அப்படித்தான் இருக்கிறதான்னு பார்த்தால் அப்படி தெரியவில்லை. ஒரு ரெண்டு இடங்கள் சொல்றேன், நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அதை விட முக்கியம் என்ன பண்ணணுங்கிறது. மதத்துக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்கிறதானால் ஹிந்து தர்மத்தை சேர்ந்த ஆச்சாரியர்களோ மத தலைவர்களோ அநேகமாக 98% அரசியலில் ஈடுபடுவதில்லை, அதை பற்றி பேசுவது கூட இல்லை, விலகியே இருக்கிறார்கள். ஆனால் மற்ற ரெண்டு மதங்களில் அப்படி காணப்படவில்லை. எந்த அரசாங்கம் வர வேண்டும், நம் கோரிக்கைகளை எந்த அரசு ஏற்குமோ, நாம் வளர்வதற்கு எந்த அரசு அனுமதிக்குமோ, அதுதான் ஆட்சிக்கு வர வேண்டும். அப்படி யாரானும் அப்படி உதவ மாட்டார்கள் போல் இருந்தால் அவர்கள் அரசியலை விட்டே விலகிறதுக்கு நாம் பிரார்த்தனை கூட பண்ணலாம் என்கிற அளவுக்குத்தான் மற்ற மதங்கள் உள்ளன. சமீபத்தில் அதை போல பிரார்த்தனையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மத குருவே ஒருத்தர் அதுக்கு சிபாரிசு பண்ணினதெல்லாம் கூட பார்த்தோம், படித்தோம். அந்த அளவுக்கு அரசியலில் ஊன்றி இருக்கிறார்கள். என ரொம்ப நாளாகவே மதங்கள் அரசியல் ரீதியாகத்தான் பரப்பப்பட்டன. ராஜா எந்த மதத்தை சார்ந்தவரோ மக்கள் அத்தனை பேரும் மாறிவிட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து விடுவார். இது ஹிந்து தர்மத்துக்கு தேவையில்லை. ஏனால் ராஜாக்களை மாற்றித்தான் மக்களை இந்த மதத்தை தழுவ செய்ய வேண்டும் என்கிற தேவையே ஹிந்து மதத்துக்கு இல்லை. ஹிந்து மதம் சனாதன தர்மம். அதனால ராஜானோத்தர் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஹிந்து மதம் உண்டு. ஆனால் பல மதங்களை பார்த்தீர்கள்னால், பெரிய மதங்களா இருந்தாலும் பிறந்த நாள் தெரியும், எத்தனை ஆண்டுகள்னு தெரியும். அதனால ராஜாக்களுக்கு பின்னாடிதான் இந்த மதம். அப்ப ராஜாக்களுடைய ஆணையால் தயவாலேயே வளர்ந்திருக்கிறது. அதனாலதான் அவர்களால் ஒத்து போக முடிகிறது. ஆனா ஹிந்து தர்மத்தால் அது ஒத்து போக முடியலன்னால் என்னிலிருந்தோ ராஜாக்களை நம்பி இது இருந்ததில்லை. இது வேதங்களை நம்பி, இதிகாச புராணங்களை நம்பி, மக்களை மட்டுமே நம்பித்தான் இருந்தது. அதனால் ஹிந்து தர்மத்துக்கும் அரசியலுக்கும் இப்ப ரொம்ப நெருக்கம் இல்லை. எந்த ஆச்சாரியனும் எந்த ஒரு பரிந்துரை எந்த மக்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் கொடுக்கறதில்லை. அவரவர்கள் விருப்பப்பட்டபடிக்கு வாக்களிக்கிறார்கள், தனி அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் உள்ளது. எனக்கு ஒன்றும் வருங்காலத்திலேயும் ஆச்சாரியர்கள் எல்லாம் இதை பத்தி பேசுற போறார்களா சந்தேகமாக உள்ளது. அப்படி ஒன்றும் நிர்பந்தமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. தாராளமா மக்கள் சீர்தூக்கி பார்க்கலாம். இந்து தர்மம் எப்போதுமே கேள்வி கேட்க அனுமதிக்கும் மதம், ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் மதம், இதைத்தான் செய்ய வேண்டும்னு நிர்பந்திக்கும் மதம் இல்லை. அதனால் அவரவர்கள் சீர்தூக்கி பார்த்து இந்த மதத்தின் பெருமையை உணர்ந்து நாம் எப்படி இந்துவாக இருக்க வேணுங்கிறத நினைத்து அதன்படி வாழப்போனாலே போதும். அப்ப இது ரிலிஜியன் அண்ட் பாலிடிக்ஸ் சொன்னேன். அதுல நன்னாவே வித்தியாசம் தெரியறது. மற்ற ரெண்டு மதங்கள் எப்படி இருக்கு, இந்து மதம் எப்படி இருக்குன்னு விலகித்தான் இருக்கிறது. அடுத்து பிரச்சாரம், ப்ராபகேண்டா, மீடியா, டிவி சேனல்கள், பேப்பர்கள், இது எல்லாமே இந்து மதத்தில் ரொம்ப குறைவு. இந்து தர்ம பிரச்சாரத்துக்குன்னு எத்தனை சேனல்கள் இருக்கும், மற்ற மத பிரச்சாரத்துக்கு எத்தனை சேனல்கள் இருக்கும்னு பாருங்க. ஏன் இந்து தர்மத்துக்கு ரொம்ப குறைச்சலா இருக்குன்னா, எதுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு அவர்கள் அவசியம் இல்லையே. நான் இந்து, படிக்க போகிறேன், வாழப்போகிறேன், இதுக்கு எதுக்கு பிரச்சாரம்? அது பிரச்சாரகர்கள் இருப்பார்கள், அவர்கள் எங்கோ உபன்யாசங்கள் நடக்கும், சொற்பொழிவு நடக்கும், கோவில்களில் நடக்கும், காலங்காலமாக நடந்து கொண்டு வருகிறது. அதற்கொன்னும் ஒரு எக்ஸ்க்ளூசிவா டிவி சேனல்லாம் தேவையில்லை, அதுல போய் நான் என் மதத்தை சார்ந்திருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னுடுவார்கள். நியாயம்தான். ஏனால் ஒரு ப்ராபகேண்டா பண்ணி வேற யாரையும் மாற்ற வேணுங்கிற கொள்கையே இந்து தர்மத்தில் கிடையாது. இருப்பவர்கள் இருக்கிறோம், அவ்வளவே. ஒரு புறம் ஏதோ அடுத்த 10 ஆண்டு 20 ஆண்டுகளில் குறைந்தே போய்விடுவோம், மைனாரிட்டி ஆகிவிடலாம் என்றெல்லாம் செய்திகள் கேள்விப்படுறோம். ஆனாலும் இன்னும் ஆருடைய எண்ணத்துக்குள்ளேயும் அது ஒரு பெரிய தாக்குதலை, பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவே தெரியவில்லை. அதெல்லாம் சனாதன தர்மம் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. அதனாலதான் பிரச்சாரம், இதை ஆணித்தரமா எடுத்து சொல்லணும், இந்த கொள்கைகளை விளக்கணும், இந்த தர்மத்தின் மேலே தேவையில்லாத சந்தேகங்களை கிளப்பினால் அதெல்லாம் தவறுன்னு சொல்ல வேண்டும். இந்த முயற்சி இன்னும் தொடங்கவில்லை. ஆனால் எனக்கு என்னமோ இது பண்ணினால்தான் புரிந்து கொள்வார்கள்னு தோணுகிறது. என்னை யாருக்கும் நேரம் இல்லை, எங்கும் வர முடியாது, புத்தகங்களை படிக்கும் பழக்கம் போய்விட்டது. அப்ப எப்படிதான் தர்மத்தை தெரிந்து கொள்ள? இதுதான் சனாதன தர்மத்தின் கொள்கைன்னு சொல்லி ஆக வேண்டும். அதனாலே ரிலிஜியன் டிவி சேனல்ஸோ பிரஸ்ஸோ அதில் இருக்கக்கூடாதே, கான்ஸ்டிடியூஷன் வந்து எல்லாம் பொதுன்னு சொல்றது என்னால், அங்கேயும் மாறுபட்டு தான் இருக்கிறது. அடுத்து கோயில்கள். கண்டிப்பா மதமும் கோவிலும் சம்பந்தப்பட்டது, ஆனால் அதுலேயும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. மற்ற ரெண்டு மதத்தவர்களுக்கும் அவர்களுக்குன்னு ஒரு டெம்பிள் போர்டு, வேற யாரும் அதில் தலையிட முடியாது, அரசாங்கம் தலையிட முடியாது, அவர்களுக்குன்னு சப்சிடிஸ், ஊக்கத்தொகைகள், அதை போல எதுவும் இந்து தர்மத்தில் இல்லை. எத்தனையோ கோவில்களில் சமப்பட்டுக் கொண்டிருந்தாலும் ஆறும் கொடுப்பதற்கில்லை. இந்த கோவில் எல்லாம் அரசாங்கத்தை சார்ந்தவர்களாக இயங்குகின்றன, ஆனால் மற்ற ரெண்டு மதத்திலையும் அப்படி இயங்கவில்லை. இந்து தர்மத்தில் கோயில் சொத்துக்கள் தெரியாது, பல்லாண்டு காலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள்னு சொல்லுகிறார்கள். அதெல்லாம் எங்கு இப்போது ஏன் வரும்படி இல்லை தெரியவில்லை. இதை போல மற்ற ரெண்டு மதங்கள்ல இல்லை. அப்ப மதமும் கோவிலும்னு எடுத்துக்கொண்டால் கூட இந்து தர்மம் வேற மாதிரியும் மற்ற ரெண்டும் வேற மாதிரியும் தான் இருக்கு. சரி, சமுதாயம், ரிலிஜியன் அண்ட் சொசைட்டி, மதமும் சமுதாயமும் எடுத்துக்கொண்டால் அதுவும் சமமாக இல்லை. ஏன்னா சிறுபான்மையினர் உரிமை அப்படிங்கிறது மற்ற ரெண்டு மதத்துக்கு உள்ளது, அந்த உரிமை இந்து தர்மத்தில் இல்லை. எந்த ஸ்டேட்டிலேயாவது இந்துக்கள் மைனாரிட்டியாக இருந்தாலும் அங்கும் அந்த உரிமை இல்லை, ஏன்னா அது ஆல் இண்டியா சப்ஜெக்ட். அதபோல மத மாற்றத்துக்குண்டான அதிகாரம் அது கொடுக்கப்பட்டுள்ளது, அதுக்கு சில சட்டங்கள் இருந்தாலும், விருப்பப்பட்டுத்தான் வர வேண்டும், கம்பல் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும், எது கம்பல்ஷன் எது விருப்பம் அப்படிங்கிற விளக்கத்திலேயே புரிதல் இல்லை. இந்து தர்மத்தில் எந்த இடத்துக்கும் போய் கன்வெர்ட் பண்ணணுங்கிற எண்ணமே கிடையாது, என்றுமே கன்வெர்ட் பண்ணதில்லை. இப்ப பாரத தேசத்திலேருந்து படையெடுத்து போய் வெளிநாட்டவர்களை இந்து தர்மத்துக்கு மாற்ற வேண்டும் முயற்சித்தார்கள், வரலாறு படித்ததே இல்லை. சமுதாயத்தில் என்ன நடக்கிறது, எப்படி குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம், கல்யாணம் எத்தனை வகை, இதிலெல்லாமும் மாறுபாடுகள். அதனால ஒரு சொசைட்டின்னு எடுத்துக்கொண்டால் அது பெண் உரிமையா இருக்கட்டும், மகன் மகளாக இருக்கட்டும், கல்யாண உரிமைகளாக இருக்கட்டும், குழந்தை பெறும் உரிமைகளாக இருக்கட்டும், அனைத்துமே மாறியிருக்கு. மற்ற ரெண்டு மதத்துக்கும் வேறே, இந்து தர்மத்துக்கு வேறே. கடைசியா படிப்பு, ரிலிஜியன் அண்ட் எஜுகேஷன், நம்ம பாடத்திட்டம் எடுத்துக்கொண்டால் அதிலும் இப்ப மற்ற ரெண்டு மதத்துக்கும் தனி பாடத்திட்டம், அதற்கென்று பெரிய பெரிய பள்ளிகள் உள்ளன, அரசாங்கமே நடத்தும் பள்ளிகளும் உள்ளன. ஆனால் இந்து தர்மத்துக்கு, அதுவும் முக்கியமா தமிழகத்தில், அரசாங்கம் நடத்தும் ஏதாவது ஸ்கூல்கள் இருக்குமா, பாடசாலைகள் இருக்குமா, இல்லை. அப்ப எஜுகேஷன்ல பெரிய வித்தியாசம். மற்ற ரெண்டு மதங்களும் ஏதோ ஒரு விதத்தில், அது எந்த மொழியிலோ, அவர்கள் மத எஜுகேஷன் அவர்கள் நடத்தும் ஸ்கூல்களில் உள்ளன. ஆனால் இந்துக்கள் படித்துக் கொண்டிருக்கிற மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய எந்த ஸ்கூல்லையும் இந்து தர்ம கல்வியே கிடையாது. இது ஒரு பெரிய கேப். இப்படி பலதையும் பார்த்து கொண்டு போகலாம். அப்ப மதமும் அரசியலும், மதமும் பிரச்சாரமும், மதமும் கோயில்களும், மதமும் சமுதாயமும், மதமும் கல்வியும், எதில் பார்த்தாலும் இந்து தர்மத்துக்கு வேற மாதிரி நடத்துதல், ஆனா மற்ற மதங்களுக்கு வேற மாதிரி நடத்துதல். இப்படித்தான் உண்மை நிலை உள்ளது. ஆனால் பேர் மட்டும், அரசியல் சாசன சட்டத்தின்படி செக்குலர் கண்ட்ரி என்று சொல்லிடுவோம். ஆனா இப்ப இது எதுலையுமே செக்குலரிசத்தை காணும், எல்லாமே மாறுபட்டுக்கு ஒன்று ஒரு மாதிரியும் மற்றது இன்னொரு மாதிரியும் தான் உள்ளது. அப்ப என்ன ஆகும், மெதுமெதுவே இது செக்குலர் கண்ட்ரியாக இருக்காது, ஏதோ ஒரு மாறுதல் வரும். அது எதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னால் இது இப்படியே போய்கொண்டிருந்தால், ஆத்ம கல்வி இல்லாமல் போனால், ஆருக்கு இந்து தர்மத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கே அதை பத்தி ஒரு புரிதலே இல்லாமல் போகும், விருப்பமே இல்லாமல் போய்விடும். அந்த நிலை கண்டிப்பா மாறணும்னால் அவரவர் பெற்றோர்கள் முதல்ல முடிவெடுக்க வேண்டும். இப்ப மத குருக்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் அரசியலை பத்தி பேச வேண்டாம், பிரச்சாரத்தை பத்தி பேச வேண்டாம், ஆனால் தங்களுடைய சிஷ்யர்கள் வீட்டு பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ கண்டிப்பா சனாதன தர்ம வைதிக கல்வி வேண்டும், அது கண்டிப்பா எடுத்து சொல்ல வேண்டும். எந்த ஆச்சாரியராக இருந்தாலும் அவரவர் சிஷ்யர்களை எப்படி குழந்தைகளுக்கு இந்த இந்து தர்மத்தை கத்துக் கொடுக்க போறாய், அதன் ஒழுக்கத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க போறாய், அஹிம்சா பரமோ தர்மஹான் எப்படி தெரிய போறது அப்படிங்கிறது நிச்சயமா கேட்டாக வேண்டிய தருணம். எதிலும் நாம பட்டுக்க போறது இல்லைங்கிறதுக்காக இதை கேட்காத இருக்க கூடாது. கேட்க தொடங்கி விட்டார்கள் ஆச்சாரியர்கள்லாம், இப்ப சிஷ்யர்கிட்ட கேட்கிறா. அது மேலும் வளர வளர இதுல அடிப்படை விதை அந்த கல்விதான். அது ஒன்று நம் அடுத்த தலைமுறைக்கு எல்லாருக்கும் வந்துவிட்டு அந்த பற்றுதல் வந்து விடுமானால் மற்ற எல்லாமே அதை பின்தொடர்ந்து வரும். நம்ம ஒண்ணு இது எல்லாத்திலையும் இருக்கணும் அதடிய சொல்லவே இல்லை. இப்போ நம்ம தர்மத்தை பத்தின கல்வி, அதை பத்தின பெருமை மனசில் பட்டுவிட்டால் அப்ப கண்டிப்பா மற்ற தத்தனை அதை பின்தொடர்ந்து வரும். இந்த உண்மையை கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆச்சாரியர்கள் வழிகாட்டுபவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். செய்வோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KIN CHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.